அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நீங்கள் கேட்க இருப்பது வேத ஆராய்ச்சி. இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாத்ராமும் 18 அதிகாரத்தை சிந்தித்தோம். மோசேயின் மாமனாகிய யெத்ரோ மோசேயின் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு வரும் மோசேயை சந்திக்கும்படியாய் வருகிறார். மோசே சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டபொழுது அவருக்குள்ளேயும் விசுவாசம் வந்தது. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு பலி செலுத்தினார். பின்னர் மோசே இப்பொழுதும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் ஜனங்களை நியாயம் விசாரித்ததை கண்ட எத்ரோ, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தி பெரிய காரியங்களை மட்டும் மோசே கவனிக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். ஆனால் மோசே கர்த்தரிடத்திலே கூட இந்த காரியத்தை குறித்து விசாரியாமல் தனது மாமன் சொன்னபடியெல்லாம் செய்தார் என்று வாசித்தோம். இதைத் தொடர்ந்து மோசேயின் மாமன் அவருடைய சொந்த தேசத்திற்கு போய்விட்டார். இன்று நாம் யாத்ராமும் 19 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். யாத்ராமும் 19 அதிகாரம் முதல் 24 அதிகாரம் வரை தேவனுடைய கற்பனைகளை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்துவிட்டார்கள். இங்கே தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள். யாத்ராமும் 19 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3 முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள்.
இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட 3 முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே வந்து சேர்கிறார்கள். இங்கேதான் அவர்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுக்கப் போகிறார். தன்னுடைய ஜனங்களோடு கூட கிருபையாய் செயல்படப் போகிறார். தேவன் அவர்களை நடத்தும்படியாக அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தீர்மானத்தை செய்யும் வாய்ப்பை கொடுக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் இப்பொழுது சீனாய் வனாந்திரம் வந்து சேரும் வரை எவ்வண்ணமாய் அவர்களை வழிநடத்தினாரோ அவ்வண்ணமாய் தேவன் அவர்களை வழிநடத்துவதை குறித்து அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாயிருக்கிறார்களா, அல்லது தான் கொடுக்கும் கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை அவர் பார்க்கப் போகிறார். வசனங்கள் 3-4 பாருங்கள்.
மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்.
அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சுமந்து வந்தார் என்பதை சொல்கிறார். அது அவர்களுக்கு கிடைத்த பிரயாண கிருபை என்று சொல்லலாம். வசனம் 5,
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சீனாய் மலை வரை கர்த்தருடைய கிருபையினாலே பிரயாணப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கிறார். கழுகினுடைய செட்டைகளின் மேலே சுமக்கப்பட்ட அந்த கிருபையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வதற்கு பதிலாக தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறார்கள். தேவன் எகிப்து ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்தும் எப்படி இஸ்ரவேலரை கழுகின் செட்டையிலே சுமந்தார் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே கழுகை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. கழுகை குறித்து சொல்லும்பொழுது அது இறையின் மேல் பாய்கிற ஒரு பறவையாக சொல்லப்படுகிறது. யோபு 9:26 பாருங்கள். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மத்திய எழுதின சுவிசேஷம் 24:28 சொல்லும்பொழுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று கூறியிருக்கிறார். என்றாலும் வேத புத்தகத்திலே கழுகை தேவனுக்கு ஒப்பாக வேதவசனம் சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் கூறும் பல காரியங்களிலே கழுகை தொடர்பு படுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கலாம். கழுகானது அதனுடைய இறக்கைக்காக பாராட்ட பெறுகிறது. அது மட்டுமல்ல, உயரமாக எழுந்து செல்லக்கூடிய காரியங்களுக்கும் அது நினைவு கூறப்படுகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பறவை இனத்திலேயே கழுகு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை பெறுகிறது. அதன் இறகுகள் உண்மையாகவே தெய்வீக தன்மை உள்ளது என்று சொல்ல வேண்டும். யாத்ராமும் 19:4 நாம் வாசிக்க கேட்டது போல கர்த்தர் தம்மை குறித்து சொல்லும்பொழுதும், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் தேவனுடைய அற்புதமான, அளவிடப்பட முடியாத, ஆச்சரியமான கிருபை. தேவன் தம்முடைய கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து சீனாய் மலையண்டை கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் உதவியற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருக்க கண்டார். எனவே அவர்களை விடுதலை செய்தார். அவர் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை செய்தார். அந்த இரவில்தானே மரண தூதன் கடந்து வந்து எகிப்தின் தலைச்சங்களை கொலை செய்தபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே அவர்கள் வந்தபொழுது பார்வோன் மிருகங்களை வெட்டுவது போல அவர்களை வெட்டி முடித்திருக்கலாம். ஆனால் தேவன் தலையிட்டார். செங்கடலை அவர்களுக்காக தமது வல்லமையினாலே இரண்டாக பிரித்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். பத்திரமாக மறுகரைக்கு கொண்டு வந்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, கழுகுகளின் செட்டையிலே அவர்களை சுமந்து வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து சீனாய் மலை வரும் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழு விதமான அனுபவங்களை தாண்டி வந்தார்கள். அது இன்றைக்கும் வாழுகிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகிற ஏழு விதமான அனுபவங்களுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாயிருந்தபொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். தாகமாயிருந்தபொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராய் கர்த்தர் மாற்றினார். மட்டுமல்ல, அமலேக்கியர்கள் யுத்தத்திற்கு வந்தபொழுது கர்த்தரே அவர்களை விடுதலை செய்தார். எனவே வழிநடுக கழுகின் செட்டையிலே தேவன் அவர்களை சுமந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் என்னையும் உங்களையும் கழுகுகளின் செட்டையிலேதான் கர்த்தர் சுமந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கிருபையாலே வழிநடத்தி வருகிறார். நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்துத்தான் நடந்து வருகிறோம். இப்பொழுது சீனாய் மலை அடிவாரத்திலே தேவன் தான் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்தும், எவ்வளவாய் அவர்களை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்கிறார் என்பதை குறித்தும், எவ்வளவு அருமையாய் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை குறித்தும் நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது அவர்களிடத்திலே அவர் இரண்டு காரியங்களை முன்வைக்கிறார். ஒன்று கிருபை, அடுத்தது கற்பனை. அவர்களுக்கு கற்பனைகளை தான் கொடுப்பேன் என்று சொன்னால் அதை காத்துக் கொள்வார்களா என்று கேட்கிறார். இப்பொழுது கிருபைக்கு பதிலாக அவர்கள் கட்டளைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். இன்றைக்கும் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, அநேகர் கிருபைக்கு பதிலாக கற்பனைகளை தெரிந்து கொள்கிறார்கள். இது உண்மையாகவே துரதிர்ஷ்டவசமானதுதான். ஏனென்றால் தேவன் தமது கிருபையினாலே ரட்சிக்கும் இந்த காலங்களிலே நாம் வாழ்கிறோம். தேவன் கற்பனைகளின் அடிப்படையிலே யாரையும் ரட்சிக்கிறதில்லை. கிருபைக்கும் கற்பனைகளுக்கும் இடையிலே எவ்வளவு பெருத்த வேறுபாடு இருக்கிறது தெரியுமா? கற்பனையானது அதை செய் இதை செய் என்று எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. ஆனால் கிருபையோ கொடுக்கிறதா இருக்கிறது. கற்பனை இதை செய் என்று கட்டளையிடுகிறது. கிருபையானது நீ விசுவாசி என்று சொல்லுகிறது. கற்பனை என்ன சொல்லுகிறதோ அதையே செய்ய வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது. கிருபையானது நிறைவாய் பூரணமாய் கொடுக்கிறது. கற்பனை சொல்லுகிறது நீ இவ்வளவு கடினமாய் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. கிருபை சொல்லுகிறது நீ இளைப்பாறு என்று சொல்லுகிறது. கற்பனையானது ஒரு சாபத்தை கூறி பயமுறுத்துகிறது. கிருபையானது ஆசீர்வாதத்தை சொல்லி உற்சாகப்படுத்துகிறது. கற்பனை சொல்லுகிறது இதை செய் அப்பொழுது நீ வாழ்வாய் என்று சொல்லுகிறது. ஆனால் கிருபை சொல்லுகிறது நீ வாழ் அதே நேரம் இதை செய் என்று சொல்லுகிறது. கற்பனையானது சிறந்த மனிதனை புகழுகிறது. கிருபையானது எந்த தாழ்வான மனிதனையும் ரட்சிக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய கட்டளையானது தேவனுடைய குணநலனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, அது மனிதனுடைய பலவீனத்தையும் வெளிப்படுத்துகிறது. ரோமர் 3:19 அப்போஸ்தலனாய் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 3:19, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் ரட்சிப்பிற்கான ஒரு வழியாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. எனவே நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட எவரும் ரட்சிக்கப்படவில்லை. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவரை குறித்து கூட நீங்கள் சொல்ல முடியாது. மோசே ஒரு கொலைகாரர்தான். அவர் பொறுமை இழந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்தான். அப்படியென்றால் ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அருமையானவர்களே, இதை குறித்து நீங்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? தேவன் ஏன் கட்டளைகளை கொடுத்தார்? இதை குறித்து அப்போஸ்தலனாய் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும்பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அதாவது நாம் பாவிகள் என்பதை வெளிப்படுத்தவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதாவது வித்தானது வரும் வரை தற்காலிகமான ஒன்றாக அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கலாத்தியர் 3:19 நாம் பார்க்கிறது போல அந்த குறிப்பிட்ட சந்ததி வரும் வரை இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துதான். தொடர்ந்து கலாத்தியர் 3:24 பவுல் என்ன சொல்கிறார்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இங்கே உபாத்தி என்று சொல்லப்பட்டிருப்பது பள்ளிக்கூடத்திலே இருக்கும் உபாத்தியர், அதாவது ஆசிரியர் இல்லை. உபாத்தி என்றால் ரோம அரசாங்கத்திலே பணி செய்கிற ஒருவருடைய வீட்டிலே சிறு பிள்ளைகளை பார்ப்பதற்காக பொறுப்பாக இருந்த ஒரு அடிமை. இந்த அடிமைதான் அந்த குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளை குளிப்பாட்டுவது, துணி துவைப்பது, துணி உடுத்து வைப்பது, மூக்கை சீந்த வேண்டிய நேரங்களிலே சீந்தி விடுவது, இவ்வாறு பொறுப்போடு செயல்படும் அந்த பணியிலே இருக்கும் அடிமை. அந்த குழந்தையானது பள்ளி செல்லும் பருவம் வரும்பொழுது ஒரு ஆசிரியர் அந்த குழந்தையை பொறுப்பெடுக்கிறார். இந்த ஆசிரியருக்கான பொருள் சிறு பிள்ளையை நடத்துகிறவர் என்பது, அதாவது ஒரு சிறு பிள்ளையை கரம் பிடித்து பள்ளிக்கு நேராய் நடத்துகிறவர். ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணமானது நம்மை பள்ளிக்கு நடத்தும் ஒரு ஆசிரியராய் இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை கரம் பிடித்து நடத்துவது போல நியாயப்பிரமாணம் நம்மை கரம் பிடித்து நடத்தி சிலுவை அண்டை கொண்டு சேர்க்கிறது. அங்கே போன உடனே அது நம்மை பார்த்து, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை, நீ பாவியாயிருக்கிறாய், நீ இரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. சரி, இப்பொழுது யாத்ராமம் 19 அதிகாரம் 6 வசனத்திற்கு வாருங்கள்.
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார்.
தேவன் இஸ்ரவேல் மக்களை கொண்டு திட்டமிட்டு இருந்த காரியம் அவர்கள் ராஜ்யத்தின் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். எல்லா கோத்தரத்தாருமே கர்த்தருக்கென்று ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் காதேஷ் பர்னியாவிலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசியாதபடியினாலே, பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கினபடியினாலே அவர்களிலே ஒரே ஒரு கோத்தரத்தார் மட்டுமே இந்த ஆசாரிய பணி செய்யும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். தேவனுடைய முக்கிய குறிக்கோள் 1000 வருட அரசாட்சிதான். அந்த அரசாட்சியின் காலத்திலே யூத ஜனங்கள் எல்லாருமே ஆசாரியர்களாய் பயன்படுத்தப்பட அவர் விரும்பினார். இது எப்பொழுது நடைபெறும் என்றால், திருச்சபையானது இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு புதிய எருசலேமிலே இருக்கும்பொழுது பூமியிலே இந்த 1000 வருட அரசாட்சி நடைபெறும். சரி, வசனம் 7 பாருங்கள்.
மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான்.
பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை சற்றே பாருங்கள். வசனம் 8 என்ன சொல்கிறது?
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான்.
சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த கற்பனைகளை கொடுத்தது தேவன் தனது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்ததின் ஆரம்ப காலம். இந்த காலமானது சீனாய் மலையிலிருந்து கல்வாரி வரைக்கும் செல்லுகிறதாயிருக்கிறது. எந்த ஒரு நல்ல சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர்களால் இந்த நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை காத்துக்கொள்ள முடியாது என்பதை மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் காலம் என்று சொல்லலாம். ஆனால் அங்கேயோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அது என்ன என்று தெரியும் முன்னதாகவே அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இன்று வரை அதை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள முடியாது என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் செயல்படுகிறார்கள். இயற்கையாகவே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை மனிதன் வாழ முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இயற்கையான சுபாவம் உள்ள மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாது. அந்த முயற்சியிலே அவன் பரிபூர்ணமாய் தோல்வியைத்தான் காண்கிறான். பழைய மனுஷ சுவாவத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த கட்டளைகளால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அது எப்பொழுதுமே புரட்சி செய்கிற சுபாவம் உள்ளது, அது கட்டுப்படுத்த முடியாதது. இதை குறித்துதான் ரோமர் 8 அதிகாரம் 6-7 வசனங்களிலே பரிசுத்த பவுல் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 6-7 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு பழைய மனுஷ சுவாவம் உண்டு. அது தேவனுக்கு விரோதமான பகைஞனாய் இருக்கிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படியாது, தேவனை பிரியப்படுத்தாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை குறித்த உண்மையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? தேவனுடைய எதிர்பார்ப்பை உங்களால் நிறைவேற்ற முடியாது என்பதை கண்டிருக்கிறீர்களா? ஆனால் அருமையானவர்களே, தேவன் மற்றொரு வழிமுறையையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்கிறவனைப் போல ஒரு பெரிய மாய்மாலக்காரன் உலகத்திலே இருக்க முடியாது. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க உலகத்திலே எந்த மனிதனும் வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவர்களுக்கு தேவன் கற்பனைகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், அதை எங்களிடத்திலே கொண்டு வாருங்கள், கர்த்தர் சொன்னதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்கிறார்கள். அங்கே பெருமையும் சுய நம்பிக்கையும் காணப்படுகிறது. எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதனாலே ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவன் தெளிவாக சுட்டிக்காட்டிய பின்னரும் இன்றும் தாங்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய கட்டளைகளை பரிபூர்ணமாய் கை கொள்ள முடியாது. நல்ல வாய்ப்பான சூழ்நிலையிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அதை முயற்சித்திருக்கிறார்கள், ஆனால் அது முடியாது. சரி, யாத்ராமம் 19 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான்.
அருமையானவர்களே, தேவன் கற்பனைகளை கொடுத்தது அருமையான ஒன்று என்று அநேகர் இன்றைக்கு நினைக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, தேவன் கற்பனைகளை கொடுத்த காரியம் எவ்வளவு அருமையானதா இருக்கிறது இல்லையா என்று கூறினார்கள். அதற்கு போதகர் கூறிய பதில் அவர்களை அதிர்ச்சியுற பண்ணியது. அப்படி போதகர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கற்பனையிலே அழகான எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை, இது பயமுறுத்தும் ஒரு காரியமாகவே இருக்கிறது என்று கூறினார். இது எவ்வளவு உண்மை இல்லையா? பெரியமானவர்களே, கிருபையை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கற்பனைகள் கட்டளைகள் மனிதனை பயமுறுத்துகிறதாகவே இருக்கிறது. யாத்ராமம் 19 அதிகாரம் 10-11 வசனங்களை கவனியுங்கள்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3 நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார்.
ஆம், அருமையானவர்களே, இந்த காட்சியை சற்றே நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு மகத்துவமான ஒரு சூழ்நிலையாயிருக்கிறது. ஆனால் வசனம் 12 பாருங்கள்.
ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான்.
இந்த வசனத்தை கேட்ட பிறகு இது அழகான ஒரு காட்சி போல இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? எந்த ஒரு மனிதனோ மிருகமோ மலைக்கு அருகே வரக்கூடாது, மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். அருமையானவர்களே, இது அழகானதல்ல, இது பயங்கரமானது. தொடர்ந்து வசனங்கள் 13-16 வரை பாருங்கள்.
ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3 நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3 நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள்.
கவனித்தீர்களா? இங்கே ஏதோ சர்க்கஸ் ஊர்வலம் போய்கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய கட்டளைகளை தேவன் கொடுக்கப் போகிறார். இது பயங்கரமான ஒரு அனுபவமாகும். எனவே மக்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். தொடர்ந்து வசனங்கள் 17-21 வரை பாருங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி.
கவனித்தீர்களா? அங்கே இருந்த இஸ்ரவேலரிலே சிலர் மிக அற்புதமான காட்சி எதையாவது பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எதையுமே அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஒரு சத்தத்தை மட்டுமே அவர்கள் கேட்டார்கள். யோவான் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இது இந்நாள் வரைக்கும் உண்மையானதாகவே இருக்கிறது. இப்பொழுது வசனங்கள் 22 முதல் 25 வரை பாருங்கள்.
கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, தாங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை அறியாதவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் என்று தவறுதலாக ஒத்துக்கொண்டார்கள். மனிதன் தன் சொந்த பலத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது. தேவன் அருளும் கிருபையோடு ஒப்பிடும்பொழுது இது மிக வித்தியாசமானதும் மனிதனால் எட்ட முடியாத உயரமுமானதாய் இருக்கிறது. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்று தேவன் நமக்கு தமது கிருபையை காண்பித்திருக்கிறார். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதனாலே மீட்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து, எனக்கும் அந்த இரட்சகர் தேவை என்று அவரை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் கடந்த கால பாவங்களை அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலே அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தர வாஞ்சையுள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்ததை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை மக்கள் கண்டுகொண்டது போல, இந்த நாட்களிலேயும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்தவர்களாய் வாழ நீரே அருள் புரியும். இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த கிருபையின் மார்க்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனையை அனுபவித்ததற்காக ஒருமுறை கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் பாவத்தை நீர் மன்னிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு தருகிற புதிய உறவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்க்கைக்காக நாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் உம்மை பூரணமாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெற்றவர்களாக உம்மோடு கூட நெருங்கிய உறவை அனுதினமும் அனுபவிக்க, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து வாழ நீரே அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21. எரேமியா 15:21.